புதுகை பன்மலை நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் காளான் அப்படின்னு சொன்ன உடனே அனைவருக்குமே ஒரு பிடித்த உணவாக பார்க்கப்படுதுங்க. காளான் வளர்ப்பு மூலியமாக நிறையா பணம் ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நிறையா பேருக்கு இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா, காளான் வளர்ப்பு கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பே கிடச்சிருக்குங்க. சமூக பொருளாதார நிலையில் நேர்மறையான மாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு சுய தொழிலாக இந்த காளான் வளர்ப்பு இருந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கா சூரங்குடி கிராமம் கேபி காளான் செல்வன் எல் பாலகணேஷ் அவர்கள் காளான் வளர்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் குறித்து பல்வேறு வகையான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பன்மலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு நாகநாதன் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம், என்னோட பெயர் பாலகணேஷ் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். இங்க வந்து நான் காளான் வளர்த்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சின்ன அளவுல தொடங்கினது, இன்னைக்கு 2 வருஷமா ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு வியாபாரம் பண்றது.
இந்த காளான் வளர்க்கறதுல உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் ஏற்பட்டது, அதுக்கு என்ன சார் காரணம்?
காளான் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இதை வந்து தம்பி தொடங்கியிருந்தாங்க இங்க. அதுக்கப்புறமா நம்ம 2வது எடுத்து இதை பண்ணதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் சார். குறைஞ்ச முதலீட்டுல ஓரளவுக்கு ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இது ஆரம்பிக்கப்பட்டது சார். காளான்ங்கிறது ஒரு பூஞ்சான வகை தான். ஆனா பூஞ்சானத்திலேயே நல்ல பூஞ்சானம் கெட்ட பூஞ்சானம் உண்ணக்கூடிய பூஞ்சானம் உண்ணத்தகாத பூஞ்சானம்னு இருக்கு. இப்ப நம்ம வளர்க்கக்கூடிய காளான்கள் எல்லாமே உண்ணத்தகுந்த பூஞ்சான்கள் வகையில வரக்கூடியது. இந்த பூஞ்சானத்துல வந்து எக்காரணத்தை கொண்டும் இந்த உண்ணத்தகாத பூஞ்சானங்கள் வளர்றதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது. உண்ணத்தகாத காளான்கள் வந்து இப்ப நம்மளுக்கு வளராது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதுக்கு தேவையான சீடை வந்து வாங்கி போடும் போது வேற பூஞ்சானம் எதுவும் வளராது. இந்த பூஞ்சானம் மட்டும் வளர்றதுக்கு ஏத்த சூழ்நிலையை உருவாக்கி அதை மட்டும் நம்ம இதுல வளர்க்கறதுனால காளான் வந்து மக்கள் யாரும் பயப்படாம வாங்கி உண்ணலாம். விற்பனைக்கு வரக்கூடிய FSSI சர்டிஃபை பண்ண எல்லா காளான்களையும் மக்கள் வந்து பேக் பண்ணி வச்சிருக்கத வாங்கி சாப்பிடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது தவிர காடுகளில் வளர்றதா இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி இப்போ சின்ன சின்ன விவசாயிகள் முதல்ல தொடங்கும் போது, இப்போ நாங்களே கூட உதாரணத்துக்கு முதல்ல தொடங்கும் போது FSSI சான்றிதழ் எதுவுமே இல்லாம தான் தொடங்கணும். அப்போ வந்து மக்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொண்டு போய் கொடுத்து இது ஒரு நல்ல காளான் தான் அப்படின்னு நாங்க நிறைய அவங்களுக்கு விளக்கம் சொல்லி அதை வந்து வியாபாரம் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க உணவுல. அது கொஞ்சம் நல்லா இருந்தது, டேஸ்டா இருந்தது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு தொடர்ச்சியா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இதுவே எங்க தெரிஞ்ச வட்டாரத்தை தாண்டி நாங்க விரிவுபடுத்தணும்னு நினைக்கும் போது பண்ணி ஃபுட் சேஃப்டி சாரை போய் அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட போய் நம்ம சான்றிதழ் எல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கான முறையே அதுக்கான லேபிள் அதுக்கான பேக்கிங் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி அந்த மாதிரி மார்க்கெட்ல டோட்டலா வெளியிட்டோம். இப்ப அதுக்கப்புறமா எல்லா மக்களுமே அதை படிச்சு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, இதை எங்க கல்டிவேஷன் பண்றாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதுல இருக்கிறதுனால அது வந்து அவங்க வாங்கி எளிமையா பயன்படுத்துறதுக்கு வகையில அமைச்சதுனால எல்லாருமே பயன்படுத்துற மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம். அவங்களும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்ப உண்ணத்தகுந்த காளான் அப்படின்ட்டு சொல்றது முதல்ல வந்து எல்லா உண்ணத்தகுந்த காளான்களும் நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா சில உண்ணத்தகுந்த காளான்கள் வந்து கலர் நிறத்திலையும் இருக்கு. கலர் நிறத்துல இருக்கக்கூடிய உண்ணத்தகுந்த காளான்கள் 1% அப்படின்னா வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய உண்ணத்தகுந்த காளான்கள் வந்து 99%. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாவே இந்த மாதிரி காடுகள்ல கிடைக்கிற காளான்கள் எல்லாம் நம்மளுக்கு நல்ல நாலேஜ் இருந்து நம்மளுக்கு அதை வந்து நல்ல எக்ஸ்பர்டைஸா இருந்து இது சாப்பிடலாம் அப்படின்னு தெரிஞ்சா மட்டும்தான் எடுத்து சாப்பிடணும். அது தவிர மார்க்கெட்ல பேக்கிங் பண்ணி FSSI லேபிளோட எல்லா இன்ஃபர்மேஷனோட வர காளான்கள் எல்லாமே உண்ணத்தகுந்த காளான்கள் தான், நீங்க தைரியமா சாப்பிடலாம். இந்த இதை சாப்பிடறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு இல்ல. சிப்பி காளான் வருது, கமர்சியலா வியாபாரம் பண்றதுக்கு சிப்பி காளான், பால் காளான், மொட்டு காளான். மொட்டு காளான் தான் எல்லா இடங்கள்லயுமே பரவலா கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியா சிப்பி காளானும் கிடைக்கும், அதுக்கு அடுத்தபடியா தான் பால் காளான் கிடைக்கும், இதுக்கு அடுத்தபடியா சிட்டைக்கு காளான், அதுக்கு பிறகு ரெசி காளான். அதெல்லாம் எங்கேயாவது 1-2 இடங்கள்ல ரொம்ப கம்மியா கிடைக்கும். ஏனோக்கி, அப்புறம் லயன்ஸ் மேன் மஷ்ரூம்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வகை வகையா இருக்கு. பரவலா இப்போ மார்க்கெட்ல அதிகமா இருக்கிறது வந்து, மார்க்கெட் ஷேர் அதிகமா இருக்கிறது வந்து மொட்டு காளான்னு சொல்ற பட்டன் மஷ்ரூம்க்கு இருக்கு. 2வது வந்து சிப்பி காளான்னு சொல்ற ஆயிஸ்டர் மஷ்ரூம் இருக்கு. 3வது வந்து பால் காளான்னு சொல்லப்படுற மில்கி மஷ்ரூம்க்கு இருக்கு சார். கண்டிப்பா இருக்கும் சார். முதல்ல ஆரம்பிச்ச உடனேயே அந்த அளவுக்கு வராது. ஏன்னா முதல்ல ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் முதல் போட வேண்டியது இருக்கும், மறுபடியும் அதை கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கு முதல் போட வேண்டியது இருக்கும், அப்புறம் ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வரும், அதை சமாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கும் முதல் போட வேண்டியது இருக்கும். அந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தேவைப்படும், அதையும் போட்டு சரி பண்ணி இதை தாண்டி வர்றதுக்கு ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கிடும். இந்த பீரியடை வந்து அவங்க கடந்து வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு பொருள் ஈட்டக்கூடிய ஒரு தொழிலா இருக்கும், லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலா இருக்கும். மாற்றுக்கருத்து இல்லை சார். இப்ப நம்மளுடைய காளான் வந்து ஏற்றுமதி இன்னும் ஆரம்பிக்கல சார். இங்க லோக்கல்ல நம்மளை சுற்றி உள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு தான் நேரடியாக கொண்டு போய் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இது வந்து இன்னொரு பெரிய மார்க்கெட்டா வளரல சிப்பி காளானை பொறுத்த வரைக்கும். பட்டன் காளானை பொறுத்த வரைக்கும் பெரிய மார்க்கெட் இருக்கு, அதுக்குன்னு டீலர்ஸ் இருக்காங்க எல்லாத்தையுமே. ஒரு இது வந்து 30-35 வருஷத்துக்கு முன்னாடியே பட்டன் காளான் இருக்கிறதுனால அதை அவங்க வந்து பெரிய அளவுல பண்ணதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சிப்பி காளானுக்கு இன்னும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வராததுனால இந்த திருநெல்வேலி பகுதியில நம்ம வந்து காளான் எடுத்து இங்கிருந்து இங்க ஓடி உள்ள திருநெல்வேலி, நாகர்கோவில் இப்படி இந்த சுற்றுவட்டாரத்து பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கே நேரடியாக கொண்டு போய் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். முதல் முதல்ல நம்ம வந்து காளான் வளர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பொதுமக்களும் காளான் வளர்க்கணும்ன்ட்டு முத அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த முதல்ல பயிற்சி எடுத்துக்கிடணும். காளான் வளர்ப்பு பயிற்சி வந்து பக்கத்துல உள்ள வேளாண்மை கல்லூரிகள்ல கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் கேவிகே கிருஷி விஜயன் கேந்திரா அப்படின்ட்டு ஒரு மையம் இருக்குது, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அங்க வந்து காளான் வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. இது போக 1-2 ஃபார்மர்ஸ், இதே போல எங்களை போல ஃபார்மர்ஸும் அங்க காளான் வளர்ப்பு பயிற்சி கொடுப்பாங்க. அவங்கள போய் தொடர்பு கொண்டீங்கன்னா முதல்ல காளான் வளர்ப்பு பயிற்சி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமா அந்த பயிற்சியை வச்சு வீட்டுல ஒரு சின்னதா ஒரு 4 பெட்டோ 5 பெட்டோ குறைய வந்து ஒரு பிராக்டிஸ் மாதிரி, ஒரு சின்னதா ஒரு செய்முறை மாதிரி நீங்க பிராக்டிக்கலா வீட்டுல பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் இந்த தொழில தொடங்கலாம். அந்த தொழில் தொடங்கும் போது மறுபடியும் வந்து இந்த செட்டு எல்லாமே போடுறதுக்கா வேண்டி பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபார்மரோ இல்ல ஓரளவுக்கு சின்னதா மீடியமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவசாய காளான் விவசாயிய போய் சந்திச்சு இந்த காளான் குடில எப்படி அமைக்கிறது அப்படின்னு குறைஞ்ச செலவுல எப்படி தரமா அமைக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் குடில் அமைச்சு இதை ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த பிராக்டிக்கலா பண்ணி பார்த்துருப்பாங்களா, ஒரு 4-5 பெட் போட்டு அந்த 5 பெட்ல அவங்களுக்கு காளான் எப்படி வருது, அதாவது ஒரு பெட்ல வந்து ஆவரேஜா 1/4 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் காளான் வரணும். இந்த அவங்க பிராக்டிக்கலா பண்ணதுல 1/2 கிலோவுக்கு மேல வந்துட்டுனா கூட சக்சஸ் ரேஷியோ தான். அந்த சக்சஸ் ரேஷியோ வந்துடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும், அவங்களே பிற குடில் அமைப்பது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு குடில் அமைச்சு காளான் தொழில இறங்கலாம் சார். காளான் வந்து மக்கள் மத்தியில மிகப்பெரும் வரவேற்பு இருக்கு. மொட்டு காளான் வந்து எல்லா இடங்களையும் பரவலா கிடைக்குது. அதுவும் இல்லாம ஒவ்வொரு நாளும் டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகிட்டு இருக்கு, அது ஃபுல்லா சேல் ஆகி போய்கிட்டு தான் இருக்கு. இன்னும் அதுல டிமாண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கு. மொட்டு காளான் இவ்வளவு டன் வெளியே வந்தாலும் இப்ப கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல ஒரு 50 டன் 100 டன் மஷ்ரூம் கூட வெளியே வரும். அந்த 50 டன் மஷ்ரூம் 100 டன் மஷ்ரூமும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட காணாம தான் இருக்கு, இன்னும் டிமாண்ட் இருக்கு பட்டன் மஷ்ரூமே. அப்படி இருக்க சூழ்நிலையில சிப்பி காளானுக்கு வந்து இன்னும் அந்த மாதிரி யாருமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு இப்ப நாங்களே வந்து ஒரு 10-15 கிலோ தான் ஒரு நாளைக்கு ஆவரேஜா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாளைக்கு நிறைய டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆகும். அதே பட்டன் மஷ்ரூம் எவ்வளவு குவான்டிட்டி தேவைப்படுதோ அதுல ஒரு பாதியாவது ஆயிஸ்டர் மஷ்ரூம் விரும்புறாங்க, மக்கள் சாப்பிடறதுக்கு விரும்புறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கல, அதனாலேயே அவங்க வந்து பட்டன் மஷ்ரூம் நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அவங்க மன சங்கடத்தோட தான் சில வாடிக்கையாளர்கள் வந்து பட்டன் மஷ்ரூமா தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப இது எப்படி எங்களுக்கு தெரியுது அப்படின்னா, நாங்க வந்து பட்டன் மஷ்ரூம் சேல்ஸ் பண்ணும் போது பட்டன் மஷ்ரூம் சேல்ஸ் பண்ணுவோம், ஆயிஸ்டர் மஷ்ரூம் சேல்ஸ் பண்ணுவோம். சில டைம் வந்து பட்டன் மஷ்ரூம் வந்து மட்டும் இருக்கும், ஆயிஸ்டர் மஷ்ரூம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆயிஸ்டர் மஷ்ரூம் கஸ்டமர்ஸ் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு இது வேணுமே சிப்பி காளான் வேணும் அது இல்லையா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை வச்சு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டாவது இதே போல சூழ்நிலை பட்டன் மஷ்ரூமுக்குமே கூட நடந்திருக்கு. முதல்ல நாங்க சிப்பி காளான் மட்டுமே வியாபாரம் பண்ணும் போது பட்டன் காளான் எங்களுக்கு வேணும், பட்டன் காளான் உங்ககிட்ட இல்லையா, அது வாங்கி கொடுக்க வேண்டியதுனா இல்ல அதை நீங்க போட்டு வளர்த்து வியாபாரம் பண்ண வேண்டியதுனா அப்படின்னு சொல்லி அந்த மஷ்ரூமுக்குமே கேட்டிருக்காங்க. எல்லா மஷ்ரூமுக்குமே தனித்தனியான வாடிக்கையாளர்களும் இருக்காங்க. அதே போல ரெண்டு மஷ்ரூமே சாப்பிடக்கூடிய ஒரே வாடிக்கையாளராகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுதான் சார் இன்னைக்குள்ள மஷ்ரூமோட மார்க்கெட். காளானை பொறுத்த வரைக்கும் நம்ம உரத்துல வளர்க்கறது இல்ல. சிப்பி காளானை பொறுத்த வரைக்கும் வெறுமனே வைக்கோல் இருக்குல்ல, வைக்கோல் புல்ல மட்டும்தான் சார் வளர்க்குறோம். அந்த உரமோ மருந்தோ பூச்சி மருந்தோ இல்ல எந்த ஒரு வகையான மருந்துமே நம்ம உள்ளுக்க காளான் குடிலுக்குள்ள பயன்படுத்த முடியாது. அந்த காளான் படுக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொற்று நீக்கம் பண்ணக்கூடிய முறைக்கு மட்டும்தான் நம்ம மருந்து பயன்படுத்துவோமே தவிர, அதுக்கு அப்புறமா காளான் குடிலுக்குள்ள படுக்கைகள் கொண்டு தொங்க விட்டதுக்கு அப்புறமா மஷ்ரூம் பெட்ஸ் கொண்டு போய் தொங்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம எந்த விதமான மருந்துமே பயன்படுத்த முடியாது. காளான் வளர்க்கறதுக்கு உரம் தேவையில்லை சார். வெறுமனே வைக்கோல் மட்டும்தான் தேவை. அந்த வைக்கோலை வந்து தொற்று நீக்கம் பண்ணி பயன்படுத்தினா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வளர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். வளர்றதுக்கோ இதுக்கோ உரம் தேவையில்லை. அதே போல் அது வரும்போது பிரச்சனை வராமல் காக்கிறதுக்கு முறையான தொற்று நீக்கம் தேவை. முறையான தொற்று நோய்க்கும் காளான் குடியில் முதல்ல காளான் படுக்கையை வைக்கிறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறமா காளான் படுக்கை தயாரிக்கும் போதும் முறையான தொற்று நோய்க்கும் அந்த வைக்கோலை பண்ணி முறையாக நம்ம பண்ணும்போது சரியான முறையில் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் தாக்காது. அப்படி தாக்குனா அந்த பெட்டை, அந்த நோய் தாக்கப்பட்ட பெட்டை வெளியே எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லை. செட்டு ஃபுல்லாக உள்ள படுக்கை, எல்லா படுக்கைகள்லையுமே நோய் தாக்கம் இருந்தாலும் அந்த முழு படுக்கைகளையும் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த காளான் குடியெல்லாம் முழுசா தொற்று நீக்கம் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இதுல வந்து நம்ம மருந்தோ உரமோ பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா காளானுடைய முழு பகுதியுமே, தண்டு முதல் இதழ் வரை எல்லா பகுதியுமே சாப்பிடக்கூடியது. அது வந்து ரொம்ப நுட்பமானது. இப்போ ஒரு கிளைமேட் சேஞ்ச் சின்னதா இருந்துச்சுன்னா கூட அவ்வளோ தாக்கம் அதனுடைய மேல இருக்கும். அதாவது கூலிங் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கூலிங்க்கும் வேற மாதிரி பிரச்சனை வரும். அதே போல ரொம்ப ஹீட்டா வந்துட்டுனால, ரொம்ப ஹீட்டா வெளியே இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த கிளைமேட்டுக்கு அது ஃபுல்லா கருவி அந்த மாதிரி ஆயிரும். அது மாதிரி ரொம்ப சென்சிட்டிவான பொருள் அப்படிங்கறதுனால நம்ம அதுல எந்த ஒரு மருந்தையுமே உபயோகிக்க முடியாது சார். உங்களுக்கு இருக்கும்போது காளானுடைய வளர்ப்புக்கு வந்து தண்ணி வந்து பெரிய அளவுல தேவையில்லை காளானுடைய வளர்ப்பை பொறுத்த வரைக்கும். ஆனா அந்த படுக்கைகள் தயாரிக்கிறதுக்கு காளான் வளர்ப்புக்கு வந்து தண்ணி தேவை, அந்த படுக்கைகள் தயாரிக்கிறதுக்காக வேண்டி. மற்றபடி அந்த படுக்கைகள் தயாரிச்சு உள்ளுக்கு வச்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த கூலிங் மெயின்டைன் பண்றதுக்காக வேண்டி குறைஞ்ச அளவு தண்ணி இருந்தாலே போதும். காளான் முதல்ல இப்ப நம்ம டெய்லி ஒரு 10 படுக்கைகள் தயாரிக்கிறோம்னா அந்த 10 படுக்கைகளை தயாரிக்கிறதுக்கு ஒரு 300-400 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் செலவாகலாம். 200 லிட்டர் தண்ணி இருந்தா கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் சார். அதுக்கப்புறம் அந்த படுக்கைகள் கொண்டு போய் உள்ளுக்கு வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் டெய்லி தண்ணி அந்த சாக்குகள் கோணி பைகள் சுத்தி கட்டி தொங்கிட்டு இருப்போம். அந்த பைகள் ஃபுல்லா நனைகிற அளவுக்கு டெய்லி அது காயாம நனைகிற அளவுக்கான தண்ணி மட்டும் நம்மகிட்ட இருந்தா போதும். இது போக ஃபாகர்னு சொல்லி, ஃபோர் வே ஃபாகர்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் இருக்கும். அது என்ன அப்படின்னா இப்ப பனி துளி மாதிரி மொத்தமா தண்ணியா விழாது, சொட்டு சொட்டா தண்ணியா விழாது, துளி மாதிரி பனி துளி மாதிரி மேல விழுந்தா நம்மளுக்கு தண்ணி விழுந்ததே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மெலிசான பனி துளி மாதிரி வரும். இது எது இருக்க வேண்டியது வந்து கட்டாயம். அப்படி ஒருவேளை குறைஞ்சது அப்படின்னா ஒரு 70-75% ஆகுது இருக்கும். சில டைம் அதுக்கு கீழே போயிட்டு அப்படின்னா கொஞ்சம் அந்த காளானுடைய தரம் வந்து தரமும் வளர்ச்சி விகிதமும் பாதிக்கப்படும் சார். அது போக அந்த காளான் வளர்றதுக்கு வந்து காற்று வந்து ரொம்ப அவசியமானது. அதுவும் ஆக்சிஜன் தான் ரொம்ப அவசியமானது. நம்ம மொத்த காளான் குடிலையும் அதிகப்படியான காற்றும் உள்ளுக்க போகக்கூடாது, காற்றே போகாமலும் இருக்கக்கூடாது. மிதமான காற்று வந்து உள்ளுக்க போயிட்டு வெளியே வர மாதிரி இருக்கணும். காளான் குடில் வந்து மிகவும் சுத்தமா இருக்கணும். அப்பதான் அந்த காளான் வந்து தரமாவும் நோய் தாக்கம் இல்லாமல் வளர்ச்சி விகிதம் நல்லாவும் இருக்கும் சார்.
சரிங்க சார், இப்ப இந்த காளான் குடில் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, ஒரு காளான் வளர்க்கறதுக்கு முன்ன அந்த காளான் குடில நம்ம எப்படி சார் உருவாக்குறது, அதுக்கு என்னென்ன மாதிரியான கருவிகளை பயன்படுத்தணும், அது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
அதாவது இந்த காளான் வளர்ப்பு குடில வந்து அமைக்கிறதுக்கு தென்னை ஓலை, பிறகு மூங்கில் கம்பு, இந்த மாதிரி இதை எடுத்துக்கிட்டு முதல்ல ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறவங்க 10x10 அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற அளவில் அவங்க ஆரம்பிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக வந்து தூண் எல்லாமே நாட்டியிருக்கணும். காங்கிரீட் தூண் நாட்டிக்கிட்டு அதில் மூங்கில் கம்பு மேலே அந்த படுக்கைகளை தொங்க விடுறதுக்காக வேண்டி போட்டுக்கிட்டா கூட ஓகே. அது போக ஓலையை வந்து நல்ல சரிப்பாக வச்சிடணும். ஒரு தரையில இருந்து ஒரு 8 அடி சைடு ஹைட் இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு 6 அடி அந்த கூம்புவோட ஹைட் இருக்கணும். அந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஓலையோட ஆயுட்காலமும் அதிகரிக்கும், வெக்கையோட தாக்கமும் கம்மியாகும். இதனால குடில் வந்து கூடுதல் நாள் உழைக்கும், காளானோட வளர்ச்சியும் நல்லா இருக்கும் சார். இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சிப்பி காளான் வந்து வருஷத்துல 365 நாளும் தாக்கு பிடிக்கக்கூடியதுதான். வெயில் காலத்துல கொஞ்சம் சிரமப்படும், அதுக்கு ஏத்த மாதிரியான காலநிலையை உள்ளுக்க நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அமைச்சு கொடுத்துருப்போம். அதாவது இப்போ 28 டிகிரி ரொம்ப அதிகமா கூடாம பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம வெயில் காலங்கள்லயே செட்டப் பண்ணி வச்சிருப்போம். குளிர்காலங்கள்ல 25 டிகிரியே தாண்டாது, 25-26 டிகிரிலேயே கூட மெயின்டைன் ஆயிரும், பிரச்சனை இருக்காது. இதனால சிப்பி காளான் வந்து வருஷம் 365 நாளும் வளர்க்கலாம். பால் காளானை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து வெயில் காலங்கள்ல நல்லா வளரும். இந்த மழை காலங்கள்லயும் குளிர்காலங்கள்லயும் அது வளராது. அது வளர்றதுக்கு 30 டிகிரிக்கு மேல சென்டிகிரேட் தேவை அப்படிங்கறதுனால வெயில் காலங்கள்ல மட்டும்தான் பால் காளான் வளர்க்க முடியும். இது போக பட்டன் காளானுக்கு வந்து நம்ம கிளைமேட் கண்ட்ரோல் மிஷின்னு சொல்லுவோம். அந்த கிளைமேட் கண்ட்ரோல் யூனிட் இல்லாம நம்ம பட்டன் காளான் வந்து வளர்க்க முடியாது. இது வந்து மோஸ்ட் ஆஃப் த எங்க வளர்க்குறாங்க அப்படின்னா பட்டன் காளான் வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி குளிர் பிரதேசங்கள்ல வளர்க்குறாங்க. அது இல்லாத மற்ற இடங்கள்ல வளர்த்தாங்கன்னா இந்த கிளைமேட் கண்ட்ரோல் யூனிட்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அந்த மஷ்ரூம்க்கு என்ன கிளைமேட் தேவைன்னு நம்ம செட் பண்ணியிருந்தோமோ அந்த கிளைமேட்லயே அது மெயின்டைன் ஆயிரும் ரூம் ஃபுல்லா. அதனால எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது சார்.
சரிங்க சார், இப்ப காளான்ல பொதுவா என்ன மாதிரியான சத்துக்கள் வந்து காணப்படுது, மனிதர்கள் இந்த காளான உட்கொள்றதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்குது சார்?
காளான்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான புரதச்சத்து இருக்கு, நார்ச்சத்து இருக்கு, அதுக்கப்புறமா மல்டி விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது, எனர்ஜி அதிகமா இருக்குது, ஃபேட் வந்து ஜீரோ, ஃபேட் வந்து ரொம்ப கம்மி, அது போக கார்போஹைட்ரேட் கம்மி, மற்றபடி உங்களுக்கு வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு மனுஷனுக்கு தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 1% நீர்ச்சத்து குறைஞ்சதுன்னா தாகம் எடுக்கும், 2% நீர்ச்சத்து குறைஞ்சதுன்னா பசி எடுக்கும், இதுவே ஒரு 5-10% நீர்ச்சத்து குறைஞ்சதுன்னா அந்த மனுஷன் மயக்கம் போட்டு கீழே விழுந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுவான். அந்த நீர்ச்சத்து வந்து காளான்ல அதிகமா இருக்கு, 80.32% அளவுக்கு நீர்ச்சத்து ஒரு 100 கிராம் காளான்லே இருக்கு. அவ்வளோ இருக்கிறதுனால மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமா இருக்கிற பொருளை மனுஷங்க எடுத்துக்கிட்ட போது மாய்ஸ்சர், புரோட்டீன், ஃபைபர், மல்டி விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கிற பொருளை நம்ம எடுத்துக்கிடும் போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல உணவு, மிகச்சிறந்த உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு காளான்ல சத்து இருக்கு சார். அதாவது இப்ப நம்ம காளானை வந்து பறிச்ச உடனே நல்ல கிளீன் பண்ணிட்டு அதை வந்து தண்ணியில வாஷ் பண்ண மாட்டோம், நார்மலா அது கூட இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்ட்ரேட் ஒட்டி வரும், நம்ம பறிக்கும் போது வைக்கோல் அது கூட ஒட்டி வரும், அதை மட்டும் இல்லாம கட் பண்ணி எடுத்து உடனே பேக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணா ஒரு 3-4 நாள் தாக்கு பிடிக்கும் சார். மஷ்ரூம், பாய்ஸ்டர் மஷ்ரூம் 4 நாள், பட்டன் மஷ்ரூமும் அதே 3-4-5 நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். பால் காளான்ங்கிறது வெளியே வச்சாலே, ரூம் டெம்பரேச்சர்ல வச்சாலே 7 நாள் வரைக்கும் அது பாட்டு கெட்டு போகாம இருக்கும் சார். இதுதான் இது, நம்ம இதை பராமரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பறிக்கிறது வந்து பறிக்கிறதுக்குன்னு பக்கம் இருக்கு. ரொம்ப மொட்டான பக்குவத்திலையும் காளான் பறிக்க கூடாது, நல்ல விரிய விட்டும் பறிக்க கூடாது. இந்த மொட்டுல இருந்து விரிஞ்சதுக்கு அப்புறமா விரிய நல்ல ரோஜா இதழ் விரிஞ்சா சுருங்கி அப்படி கீழே விழுந்துரும்ல, அதே போல அந்த பூவை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் இந்த பக்குவத்துக்கு அப்புறமா அது விரிஞ்சு ரொம்ப சுருங்கி கீழே விழுந்துருங்கிற பக்குவம் எப்போ வருதோ அந்த பக்குவத்துக்கு முன்னகுட்டி பக்குவத்துல நம்ம ரோஜா பூவை எப்படி பறிக்கமோ அதே போல காளான் இதழ் இது சரியான பருவம், இதுக்கு அடுத்தால விட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா விரிஞ்சிரும் அப்படிங்கிற தருணம் வரதுக்கு முந்தின தருணத்துல அந்த இளந்தாரி பருவம்னு சொல்லுவோம், இந்த பருவத்துல வந்து நம்ம காளான பறிச்சிடணும் சார். அறுவடை பண்ணிட்டோம்னா அது கண்டிப்பா 3-4 நாள் வேலிடிட்டி இருக்கு, உடனே ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணணும், 0°, 4°C ஸ்டோர் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா சார், அதாவது ஒருத்தவங்க காளான் வளர்த்து வியாபாரம் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்க பயிற்சி எடுத்துக்கணும், ரெண்டாவதா அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டதை வச்சு பிராக்டிக்கலா அவங்க வந்து பயிற்சி சின்ன இடத்துல இல்ல அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல சாக்கு மட்டும் வெறுமனே கெட்டி ஒரு சின்ன சேம்பர் மாதிரி உருவாக்கி அதுல அவங்க டெஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ கிடைச்சிட்டுனா நிறைய ஃபார்மர்ஸை போய் விவசாயியை போய் மீட் பண்ணி அங்க காளான குடில எப்படி அமைக்கிறதுங்கிறத அவங்க தெளிவா கத்துக்கிட முடியும். அவங்க எப்படி அமைச்சிருக்கிறாங்க, இது எதனால இந்த மாதிரி அமைப்பு முறை வச்சிருக்காங்க, இந்த அமைப்பு முறையில இருந்து நம்ம மேம்பட்ட அமைப்பு முறையை காளான் குடியில நம்ம குடியில அமைக்க முடியுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்க காளான் குடியில அமைச்சு அதுக்கப்புறமா காளான் வளர்த்து அதுல இருந்து காளான் பறிச்சு வியாபாரம் பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா லாபம் இருக்கும் சார். இதை சஜஸ்ட் பண்றேன். அதுக்கு அடுத்தால அவங்களுக்கு மேலும் சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா கேபி காளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து நாங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுல தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றதா இருக்குது, அந்த வீடியோஸ்லயும் அவங்க ஃபாலோ பண்ணி கேட்டுக்கலாம். அவங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ அதை கூட நாங்க வீடியோவா மேக் பண்ணி கொடுக்குறோம் சார். இதுல வந்து வங்கிகள்ல இருந்து கடன் கிடைச்சிருக்குது, எதனால அப்படின்னா அந்த பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வேண்டியும் வேல்யூவேடேஷன் பண்றதுக்காக வேண்டியும் மிஷினரி வாங்குறதுக்கு வந்து வங்கிகள்ல இருந்து கடன் கொடுக்குறாங்க. மற்றபடி இந்த குடில் அமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க கடன் கொடுக்கறது இல்லை. இதை வேல்யூவேடேஷன் பண்ண போறீங்க, யூனிட்டை வந்து வேல்யூவேடேஷன் கேட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பண்றாங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஓலை செட்டுக்கு வந்து ரீவேல்யூ கிடையாது அப்படிங்கறதுனால அதை நம்பி அவங்க வந்து கடன் கொடுக்கறது இல்லை சார். காளான் வந்து பொதுவாகவே மிகவும் சிறப்பானது தான் சார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எப்படி சொல்றது, ஒரு காய்கறி, அதாவது ஒரு காய்கறி வந்து நான்வெஜ்க்கு ஈக்குவலான டேஸ்ட், அதை விட அதிகப்படியான சத்து இருக்கு, அதை விட அதிகப்படியான டேஸ்ட்டும் அதிகப்படியான சத்தும் இருக்கிற ஒரு நல்ல பொருளில் மக்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல கிடைக்க மாட்டேங்கு. அதை கிடைக்கிறதுக்கு வந்து இன்னும் நிறைய விவசாயிகள் உள்ளுக்க வந்து இதை காளான் வளர்ப்பு தொழில பண்ணலாம். இன்னும் நிறைய விவசாயிகள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப நான் காளான் வளர்ப்பு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா சிலர் வந்து இப்ப நான் பண்றத பார்த்துட்டு இன்னொருத்தர் எனக்கு பக்கத்துல பண்ணாருன்னா அவருக்கு மட்டும் தான் காளான் சேல் ஆகும், எனக்கு சேல் ஆகாது அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் நினைக்கிறாங்க. அது இல்லை, மார்க்கெட்ல வந்து இப்ப என்னால 10 கிலோ 15 கிலோ தான் கொடுக்க முடியுதுன்னா அங்க 50 கிலோ 100 கிலோ டிமாண்ட் இருக்கு. இன்னும் 10 விவசாயி வந்தாலும் மார்க்கெட்ல வந்து நம்மளால காளான் கொடுக்க முடியாது. 10 விவசாயி வந்ததுக்கு அப்புறமா 100 கிலோவா 500 கிலோவா மாறும். இப்போ எனக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க முதல்ல காளான், எனக்கே காளான் என்னன்னே தெரியாது, காளான் சாப்பிடலாமா அப்படின்னு தெரியாது. ஆனா நான் காளான் பண்ணை வச்சதுக்கு அப்புறமா தான் நானே காளான் சாப்பிட்டுருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி எனக்கு பக்கத்துல உள்ளவங்களும் இவங்க காளான் வளர்க்குறாங்க, இது நல்ல காளான் தான் சாப்பிடலான்ட்டு நிறைய பேர் இப்ப கன்வின்ஸ் ஆகி அவங்க தேவைக்கு வாங்கி சாப்பிடுறாங்க. இப்ப அந்தந்த ரீஜியன்ல நிறைய விவசாயிகள் அங்கங்க காளான் விவசாயிகள் வளர்ந்தா காளான் உண்ணக்கூடியவங்களும் நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அதனால இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம காளான் வளர்க்கறதுக்கு வாரம் இன்னொருத்தர் புதுசா வந்தா என்ன செய்ய அப்படிங்கிற ஒரு பயம் யாருக்குமே வேண்டாம் அப்படிங்கறத தெளிவுபடுத்தணும்னு விரும்புறேன் சார்.
சிறப்பு சார், ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தகவலை சொன்னீங்க. காளான் வளர்ப்பு குறித்து அதை எப்படி வளர்க்கணும், அதுல என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் இருக்கு, அதனுடைய காளான் வளர்க்கறதுக்கு என்ன மாதிரியான சூழல்களை உருவாக்கணும் அப்படிங்கறத குறித்து ரொம்ப விளக்கமாக ஒரு அருமையான ஒரு தகவலை வந்து சொன்னீங்க. புதுகை பண்பலை 91.2 நேயர்கள் சார்பாகவா உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார்.
ரொம்ப நன்றி.
நேர்களே, இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து பல்வேறு வகையான தகவல்களை நமக்கு வழங்கிய திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா சூரங்குடி கிராமம் கேபி காளான் செல்வன் எல் பாலகணேஷ் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.